அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. தரம் 8 தமிழ் பாடத்தின் வழியாக உங்களை சந்திக்கும் நான் பி ஜெகஜீவதனி, ஐஸ்லபி தமிழ் வித்யாலயத்தை சேர்ந்த ஆசிரியை. ஆம் மாணவர்களே, நாம் தமிழ் பாடத்தில் தரம் 8 தமிழ் பாடத்தில் அனைத்து விதமான பாடங்களையும் விளக்கமாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதுபோல இன்று நாம் பார்க்க இருப்பது வினோத கனவு 15 அழகு 119 பக்கம். ஆம் மாணவர்களே, நீங்கள் எல்லாம் வினோத கனவு கண்டிருக்கிறீர்களா? வித்தியாசமான கனவு, நடக்க இயலாதது எண்ணிய கனவு, அதுதான் வினோத கனவு. இது ஒரு உரையாடல். ஆம் மாணவர்களே, இதனை எழுதியவர் எஸ் வி லூயிதாஸ். இதனை எழுதியவர் எஸ் வி லூயிஸ் ராசன் அவர்கள். இதனை கதைக்களஞ்சியம் என்ற நூலில் இருந்து தொகுத்துள்ளார். ஆம் மாணவர்களே, இந்த வினோத கனவு எதை பற்றியது, யாரை பற்றியது என்றெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இது உணவு பண்டங்களை பற்றியது. ஒருவர், நான் என்று ஒருவர், நான் என்று ஒருவர் காணும் கனவாக இது அமைகிறது. நான் என்று ஒருவர் யார்? அது யாராகவும் இருக்கலாம், இதனை எழுதிய லூயிஸ் ராசனாகவும் இருக்கலாம். ஆம் மாணவர்களே, அப்படித்தான் இந்த வினோத கனவு இடம்பெறுகிறது. முதலில் உரையாடல் என்றால் என்னவென்று பார்த்துவிட்டு வரலாம். உரையாடல் என்பது ஒருவரோடு இன்னொருவர் கதைப்பதை கூறுவது. ஒருவரோடு இன்னொருவர் கதைப்பது என்பது உரையாடல். கருத்தான விஷயங்களை கதைப்பது உரையாடல் என்று சொல்லப்படுகின்றது. ஆம் மாணவர்களே, இங்கே உணவு பண்டங்கள் ஒவ்வொன்றும் தம்மை பற்றிய அறிமுகப்படுத்திக் கொண்டு உரையாடுவதாக இந்த உரையாடல் அமைந்துள்ளது. உணவு பண்டங்கள் ஒவ்வொன்றும் தம்மை பற்றி அறிமுகப்படுத்திக் கொண்டு உரையாடுகின்றனயாம். ஆம், எப்படி ஆரம்பிக்கிறார்கள் பார்த்துவிட்டு வரலாமா? மாணவர்களே, தயாராக இருங்கள். புத்தகத்தை எடுத்து பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நண்பர்கள் உணவு அருந்த அழைக்கும் மணி அடித்த போதிலும் உணவு மேசைக்கு ஒருவரும் வரவில்லை. களைத்து போகிருந்த நான் ஒரு நாட்காலியில் வசதியாக அமர்ந்தவாறு மற்றவர்களுக்காக காத்துக் கொண்டிருந்தேன். சிறிது நேரத்துக்குள் வினோத குரல் ஒலி ஒன்று கேட்டது. ரொட்டி பேசுகிறது. இது என்ன? ஆச்சரியத்தை தந்தது. ஆம் மாணவர்களே, பகல் வேளையில் மதிய உணவுக்காக சாப்பாட்டு மேசைக்கு வந்த ஒருவரும் தயாராக இல்லை. ஒருவர் மட்டும் வந்து சாப்பாட்டு மற்றவர்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறார். சாப்பிடுவதற்கு ஒருவரும் வர காணோமே, ஏதோ தயக்கம் போல் இருக்கிறது. அவர்கள் வரும் வரைக்கும் நேரத்தை வீணாக்காமல் ஒருவரோடொருவர் உரையாடி மகிழலாமே என்று நான் நினைக்கிறேன். முதலில் பேசுவது யார்? ரொட்டி. முதலில் பேசுவது யார்? ரொட்டி. மேசையின் மீது உள்ள உணவு பதார்த்தங்கள் எல்லாம் இவ்வார்த்தைகளை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தனர். ஆம், மேசையில் உள்ள உணவு பதார்த்தங்கள் எல்லாமே இதன் ரொட்டியின் வார்த்தைகளை கேட்டு மகிழ்ச்சி அடைந்ததாம். சோளம் சொன்னதாம், நான் இவரது முன்மொழிவுக்கு உடன்பட்டு வழிமொழிகின்றேன். ஆம், ஒருவரையொருவர் நன்றாக அறிந்து கொண்டு இன்னும் நெருக்கமாக பழகுவது அவசியம். இரண்டாவதாக பேசுவது சோளம். ரொட்டி, இந்த கருத்தை ஆதரிப்பவர்கள் ஆம் என்று சொல்லுங்கள். மேசையில் எல்லா இடத்திலிருந்தும் ஆம் ஆம் என்ற குரல் கேட்டன. தீர்மானம் நிறைவேறிவிட்டது என்று ரொட்டி மிக்க வணக்கத்துடன் அவைக்கு தெரிவித்தது. ஆம் மாணவர்களே, இங்கே சாப்பாட்டு மேசையில் நடக்கும் ஒரு நிகழ்வாகத்தான் இந்த கனவு அமைகிறது. இந்த கனவு என்பது ஒருவரோடு ஒருவர் உரையாடுவது போல இருக்கிறது. இப்பொழுது நமக்கு தெரிந்த உரையாடும் இருவராக இருக்கிறார்கள் ரொட்டியும் சோளமும். ரொட்டி முதலில் பேச ஆரம்பிக்கிறது, சோளம் அதனை வழிமொழிகிறது. பிறகு மற்றவர்கள் எல்லோரும் ஆம் ஆம் என்று ஒத்துக்கொள்கிறார்கள். சோளம் ரொட்டியை பார்த்து, உங்களை வாழ்க்கைக்கு உயிர் நாடி என்று உலகம் போற்றுவதால் நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள் என்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டது. ஆம், இப்பொழுது ரொட்டி தன்னை பற்றி கூறப்போகிறது. ரொட்டி: நானா? நான் பஞ்சாப் நாட்டில் உள்ள ஒரு கோதுமை பண்ணையில் பிறந்து வளர்ந்தேன். ரொட்டி எங்கிருந்து வருகிறது மாணவர்களே? பஞ்சாப். நாங்கள் மக்கள் இனத்திற்கு இன்றியமையாதவர்கள், அதனால் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறோம். என் உறவினர்கள் பலர் ரஷ்யாவின் தென்பகுதியிலும், ஆஸ்திரேலியாவின் கண்டத்திலும், வட அமெரிக்காவிலும் வாழ்ந்து வருகிறார்கள். ஆம், ரொட்டி என்பது, பார்த்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே, பஞ்சாப் நாட்டில் கோதுமை பண்ணையில் பிறந்து வளர்ந்தது. ரஷ்யாவின் தென்பகுதி, ஆஸ்திரேலியா கண்டம், வட அமெரிக்கா என்பவற்றிலும் கோதுமை இருக்கிறது. ரொட்டியை ஏனைய உணவு பண்டங்கள் போல ஒவ்வாமை ஏற்படுத்துவதில்லை. அனைத்து உணவுப் பொருட்களையும் இதனுடன் சேர்த்துக் கொள்ளலாம். ரொட்டியை எப்படி வேண்டுமானாலும் சாப்பிடலாம். ஏனா மாணவர்களே, யாருக்கெல்லாம் ரொட்டி பிடிக்கும்? எல்லோருக்கும் பிடிக்கும் என்று நம்புகிறேன். பார்ப்போம். அட, நீங்கள் பஞ்சாபியா? நானும் பஞ்சாபிலிருந்து தான் வருகிறேன். இதை யார் சொல்வது? சோளம். அரிசி. அடுத்ததாக கதைக்கு தொடங்குகிறது மாணவர்களே. பாருங்கள், என் கதையை கொஞ்சம் கேளுங்கள். நான் தஞ்சாவூர்காரன். எந்தெந்த இடத்தில் ஆண்டு முழுவதும் வெப்பமும் தண்ணீரும் மிகுதியாக இருக்குமோ அந்தந்த இடத்தில் நான் செழிப்பாக வளருவேன். எங்களை பர்மா, சீனா, ஜப்பான் முதலிய நாடுகளில் வளர்க்கிறார்கள். இந்த நாடுகள் எல்லாம் இங்கிருந்து நெடுந்தொலைவில் இருக்கின்றன. ஆம், அடுத்ததாக பேச தொடங்கியது யார்? அரிசி. பேசி முடித்து விட்டது. என்ன பேசியிருக்கிறது? அரிசியை பற்றி பேசியிருக்கிறது. என்ன அரிசியை பற்றிய விடயம்? பாருங்கள் மாணவர்களே, மனித மூளைக்கு அவசியமான ஒன்று, அதாவது மனித மூளையின் வளர்ச்சிக்கு அவசியமான ஒன்று, உடலுக்கு பலம், வெப்பம் என்பன கிடைக்கின்றன. ஆண்டு முழுவதும் எங்கெங்கெல்லாம் வெப்பமும் தண்ணீரும் மிகுதியாக இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் செழிப்பாக வளருமாம். பர்மா, சீனா, ஜப்பான் முதலிய நாடுகளிலும் கிடைக்கிறதாம். மூலப்பொருள், மாப்பொருள் அதிகம் அடங்கிய உணவாக இந்த அரிசி இருக்கிறது மாணவர்களே. அடுத்ததாக பேசுவது பேரிச்சம்பழம். நான் எகிப்து நாட்டுக்காரன். பேரிச்சம்பழம் எங்கிருந்து வருகிறது? எகிப்து. 60 அடி உயரத்துக்கு வளரும் ஈச்சமரத்தின் உச்சியில் நாங்கள் குளை குளையாக தொங்குகிறோம். இது மாதிரி உயர்ந்த இடங்களில் வாழ்ந்திருக்க எங்களுக்கு விருப்பம் அதிகம். தூசியும் அழுக்கும் எங்களை அண்டுவதில்லை. நாடு முழுவதற்கும் நாங்கள் அழகிய தோற்றத்தை வழங்குகிறோம். மரத்தின் அழகிய உச்சியில் இருந்து கொண்டு பிரமிட் கோபுரங்களை நாங்கள் பார்த்து மகிழ்வோம். ஆம், எகிப்தில் தான் உள்ளது மாணவர்களே பிரமிட்டுகள். பிரமிட்டுகள் என்பது இறந்தவர்களை புதைத்து கோபுரங்கள் போல கட்டி வைத்திருப்பதை நாம் பிரமிட்டுகள் என்று சொல்லுவோம். வளர்ந்து முதிர்ந்தவுடன் மென்மையும் சிவப்பு நிறமும் எங்களுக்கு வந்துவிடும். பிறகு எங்களை ஒருங்கு சேர்த்து ஓலை கூடைகளில் அடைத்து ஏற்றுமதி செய்வார்கள். ஆம், பேரிச்சம்பழம் தன்னை பற்றி சொல்லுகிறது மாணவர்களே. 60 அடி உயரத்தில் வளரும் ஈச்சமரத்தின் உச்சியில் தான் பேரிச்சம்பழங்கள் முளைக்குமாம். பேரிச்சம்பழம் எகிப்து நாட்டு காரணம். இப்பழங்கள் வளர்ந்து முதிர்ந்ததும் மென்மையும் சிவப்பு நிறமாகவும் மாற்றமடையுமாம். இனிமை நிறைந்த பழம் இதுவாகும். இதனை ஓலை கூடைகளில் அடைத்து ஏற்றுமதி செய்வார்கள். ஆமாணவர்களே, தூசிகளோ அல்லது அழுக்குகளோ இந்த பழத்திற்கு அண்டுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்ததாக வாழைப்பழம் பேசுகிறது. திருச்சியில் உள்ள குளித்தலை என்ற இடத்திலிருந்து நான் வருகிறேன். இந்த இடத்தில் எவரும் வாழ விரும்புவார்கள். மத்திய பிரதேசத்தை சேர்ந்த பூசாவல் என்ற ஊரில் எங்களை மாவாக அரைத்து ரொட்டி பண்ணுவார்கள். சிலர் எங்களை சமைத்து உண்ணுகிறார்கள். ஒரு வாரத்திற்கு முன் நான் பச்சைக்காயாக இருந்த பொழுதே என்னை கொய்து இங்கு கொண்டு வந்து விட்டார்கள். சீக்கிரமாக சாப்பிடாவிட்டால் நான் அழுகி வீணாகி விடுவேன். ஆம், வாழைப்பழம் என்பது மத்திய பிரதேசத்தில் உள்ள புசாவல் என்ற ஊரில் மக்கள் மாவாக அரைத்து ரொட்டி பண்ணுவார்களாம். சிலர் சமைத்து உண்பார்களாம். வாழைக்காயை சமைப்பது வழக்கம். வாழை குறுகிய காலத்திற்கே பயன்படுத்தக்கூடியது, நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடியது அல்ல. கொடிமுந்திரி பழவற்றல், கொடிமுந்திரி பழவற்றல் நாம் பிளம்ஸ் என்று சொல்லுவோம். மாணவர்களே, அழுகி போய்விடுவோம் என்கிற பயம் உங்களுக்கு இருக்கிறது. எனக்கு அந்த பயம் கிடையாது. நான் ஒரு காலத்தில் கொடைக்கானல் தோட்டத்தில் திராட்சை செடியொன்றை ஒரு குலையாக தொங்கினேன். நான் முதிர்ச்சி அடைந்தவுடன் என்னை மற்றவர்களுடன் ஒரு பெருந்தட்டில் வைத்து சூரிய வெப்பத்தில் உலர பண்ணி பிறகு சதுரமான பெட்டிகளில் அடைத்து ஏற்றுமதி செய்தார்கள். நான் இங்கு வந்து சேர்ந்து 6 மாதம் ஆகின்றது. இன்னமும் சௌக்கியமாக இருக்கிறேன். ஆமாணவர்களே, எங்கே முந்திரி கொடிமுந்திரி பழவற்றல் காய்க்கிறது? கொடைக்கானல். திராட்சை பழம் முடிச்சி அடைந்ததும் பெருந்தட்டுகளில் வைத்து சூரிய வெப்பத்தில் காய வைத்து சதுரமான பெட்டிகளில் அடைத்து ஏற்றுமதி செய்வார்களாம். நீண்ட காலத்திற்கு பழையதடையாதிருக்கின்ற ஒரு பழமாக இது காணப்படுகிறது மாணவர்களே. அடுத்ததாக ஆரஞ்சு பழம். நீங்கள் கனவு காணுங்கள், இப்பொழுது ஒவ்வொரு பழங்களும் பேசினால் எப்படி இருக்கும்? ஆரஞ்சு பழம் பேசுகிறது மாணவர்களே. தமிழ்நாட்டில் என்னை கிச்சிலி பழம் என்று அழைக்கிறார்கள். எங்களுக்கு ஆங்கிலேயர்கள் வைத்த பெயர் ஆரஞ்சு. நான் திண்டுக்கல்லை அடுத்த விருப்பாச்சி மலைகளிலிருந்து வருகின்றேன் என்று ஜாடியிலிருந்த ஆரஞ்சு ரசம் கூறிற்று. சுவைமிக்க எங்கள் இனத்தவர்கள் நாகபுரியிலும் அசாமிலும் காணப்படுகிறார்கள் என்று அது மேலும் தகவல் தெரிவித்தது. ஆமாணவர்களே, அடுத்ததாக பேசியது யார்? ஆரஞ்சு பழம். இது தமிழ்நாட்டில் கிச்சிலி பழம் என்று கூறப்படுகின்றதாம். ஆங்கிலேயர்கள் ஆரஞ்சு என்று அழைப்பார்களாம். இந்த ஆரஞ்சு ரசம் செய்யப்பட்ட பழம் திண்டுக்கல்லை அடுத்து விருப்பாச்சி மலைகளிலிருந்து கொண்டு வந்த ஆரஞ்சுகளை கொண்டாம். நாகபுரி அசாமில் உள்ள பழங்கள் மிகவும் சுவையாக இருக்குமாம். நோய்கள் வராமல் தடுப்பது இந்த ஆரஞ்சாக இருக்கிறது மாணவர்களே. அடுத்து பேசுவது யார்? உருளைக்கிழங்கு. என்னை அயர்லாந்து நாட்டான் என்று அழைக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் நான் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்தவன். தென்னமெரிக்காவின் மேற்கு பகுதியில் நான் தோன்றினேன். தென்னமெரிக்காவின் மேற்கு பகுதியில் தோன்றியதாம். ஆனால் உருளைக்கிழங்கை அயர்லாந்து நாட்டான் என்றுதான் கூறுவார்களாம். அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த உருளைக்கிழங்கை அயர்லாந்து நாட்டான் என்றுதான் கூறுவார்களாம். ஆனால் அமெரிக்காவின் மேற்கு பகுதியில் தான் இது அதிகமாக விளைகிறது. முட்டைக்கோசு. சிரித்துக்கொண்டே இந்த உருளைக்கிழங்கு பேசுகிற பேச்சை பாருங்கள். தான் தென்னமெரிக்காவிலிருந்து வந்ததாக சொல்லுகிறாரே, இவர் பிறந்த இடம் எது என்று நன்றாக தெரியும். இங்குள்ள தோட்டத்திலிருந்துதானே இவரை பறித்து கொண்டு வந்தார்கள். உண்மை அப்படியிருக்க தென்னமெரிக்காவிலிருந்து வந்ததாக சொல்லுகிறாரே. ஆம், முட்டைக்கோசு சொல்லுகிறது. உருளைக்கிழங்கு பொய் சொல்லுகிறார். ஏன் பொய் சொல்லுகிறார்? அது பக்கத்தில் இருக்கின்ற தோட்டத்திலிருந்து பறிக்கப்பட்டது. ஆனால் இவர் தென்னமெரிக்காவிலிருந்து வந்ததாக சொல்லுகிறார் என்று கூறுகிறது உருளைக்கிழங்கு. ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மற்றொருவர் குறுக்கே பேசுவது மரியாதை குறைவாகும். அம்முருளைக்கிழங்குக்கு கோபம் வந்துவிட்டது போலும். ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மற்றொருவர் குறுக்கே பேசுவது மரியாதை குறைவாகும். நான் எங்கள் குடும்பத்தை பற்றி தான் சொன்னேன், என்னை பற்றி அல்ல. தென் அமெரிக்கா தான் எங்கள் சொந்த இடம். கடந்த 300 ஆண்டுகளாக தான் மக்கள் எங்களை உபயோகத்தை நன்றாக அறிந்திருக்கிறார்கள். நான் வால்டர் ராலே என்று பெயர் போன ஆங்கில பெருமகனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். உருளைக்கிழங்கு ஒரு சிறந்த உணவு பண்டம் என்று மக்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு அவர் தம் சட்டையை பித்தான். துவாரத்தில் எங்கள் செடியில் இருந்து பூவை எடுத்து அணிந்து கொள்வது வழக்கமாகும். 300 வருஷம் என்று இடுத்து மெதுவாக சொன்ன ரொட்டி, 300 வருஷம் நீண்ட காலம் என்று உங்களின் சிலர் நினைக்கலாம். வாஸ்தவத்தில் 300 வருஷம் ஒரு நீண்ட காலமாகுமா என்று கேட்கிறது. ஆமாணவர்களே, உருளைக்கிழங்கு சொல்கிறது, என் பூர்வத்தை பற்றி தான் நான் கூறினேன். என் பூர்வீகம் சொந்த இடம் தென் அமெரிக்கா. நான் இங்குதான் பிறந்தேன், ஆனால் என் பூர்வீகம் தென் அமெரிக்கா என்றும் அங்கு உருளைக்கிழங்கின் பயன்பாடு குறைந்திருந்த காலத்தில் வால்டர் ரால் என்பவர் உருளைக்கிழங்கின் செடிகளை பூவை எடுத்து தனது பொத்தானின் துவாரத்தில் செருகிக் கொள்வாராம். ஆம் மாணவர்களே, இது நாம் அறிந்திராத ஒரு விடயமாக இருக்கிறது. 300 வருட காலம் இந்த உருளைக்கிழங்கின் பயன்பாடு இருக்கிறதாம். கோதுமையை உணவு பண்டமாக முதன் முதலில் எப்பொழுது உபயோகித்தார்கள் என்று சொல்ல இயலாது என்று சிலர் கூறுகிறார்கள். இவர்கள் விவிலிய நூலின் முதல் அத்தியாயத்தை படித்தால் அப்படி சொல்ல மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் என்று கூறி முடிக்கிறது ரொட்டி. 300 வருடம் என்ன பெரிதா, அதற்கும் முந்திதான் நாங்கள் இருந்தோம் என்று ரொட்டி தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறது. அடுத்ததாக சோளம் பேசுகிறது. பாருங்கள் மாணவர்களே, என் கருத்தும் இதுதான். என்னை குறித்தும் அது மாதிரி பேசுகிறார்கள். என்னை இந்திய சோளம் என்று சில சமயம் அழைக்கிறார்கள். ஏனென்றால் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்த காலத்தில் அங்கு சிவப்பு இந்தியர்கள் சோளப்பயிர் செய்வதை கண்ணுற்றார்கள். விறகு கிடையாத இடங்களிலும் விறகு இராக்கியாக உள்ள இடங்களிலும் சோளத்தட்டையை விறகாக எரிக்கிறார்கள். என்னிடத்திலும் மாவு பொருள் நிறைய உண்டாகும், சோளம் கூறுகிறது. என்னையும் இந்திய சோளம் என்றுதான் கூறுகிறார்கள். அதற்கான காரணம், கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்த காலத்தில் அங்கே சிவப்பு இந்தியர்கள் சோளப்பயிர் செய்ததை கண்ணுற்றார். அப்பொழுது அதிலிருந்து சோளம் இந்திய சோளம் என்றே அழைக்கப்படுகிறது. இரட்டை அவரை. இதுவரை பலர் பல சிறந்த கருத்துக்களை தெரிவித்தார்கள். நானே எனக்கு இரட்டை அவரை என்கிற பெயர் ஏன் வந்தது என்பதை கூட தெரியாமல் இருக்கிறேன். ஆம், இரட்டை அவரை என்று பெயர் வந்ததற்கான காரணம் கூட அதற்கு தெரியவில்லை. அந்த காரணம் தெரிய வந்தால் உங்களுக்கு உடனே அறிவிக்கிறேன். ஆனால் ஒன்று எனக்கும் தெரியும், எங்களிடம் தசை வளர்க்கும் சத்து நிறைய இருக்கிறது. விஞ்ஞானிகள் அதரை புரதம் என்கிறார்கள். இரத்தம், மூளை, நரம்பு, தசை முதலியவற்றுக்காக இந்த புரதம் மிகவும் தேவையானது. நாங்கள் அதிக புரதச்சத்து பெற்றிருப்பதால் என்னை மக்கள் அதிகமாக உண்கிறார்கள். ஆம், இரட்டை அவரையை வந்து மக்கள் அதிகமாக உண்ணுவார்கள். அதில் புரதச்சத்து அதிகமாக இருக்கிறது. இது இரத்தம், மூளை, நரம்பு, தசை முதலியவற்றை வளர்க்கும் ஒன்றாக காணப்படுகிறது. ரொட்டி மீண்டும் பேச ஆரம்பிக்கிறது. மாணவர்களே, நான் மக்களுடைய மூளையையும் தசையையும் உருவாக்குவதற்கு அதிகமாக உழைக்கிறேன். அவர்களுடைய உடம்புக்கு பலத்தையும் வெப்பத்தையும் அளிக்கிறேன். வயிறு என்னை கண்டதும் மகிழ்ச்சி கொள்கிறது. ஏனென்றால் நான் ஒரு பொழுதும் மற்ற உணவு பண்டங்களுடன் சண்டையிடுவதில்லை. பழங்கள், காய்கறிகள், சர்க்கரை, பால் முதலியவற்றை வயிற்றுக்குள் சென்று ஏக கலவரம் பண்ணுவதை நான் கவனித்திருக்கிறேன். ஆனால் எந்த உணவும் என்னுடன் தாராளமாக சேர்ந்து கொள்ளும். சர்க்கரை கலவரம் ஒன்றும் இருக்காது. சச்சரவு கலவரம் ஒன்றும் இருக்காது. ஆம், ரொட்டி கூறுகிறது, மனிதனின் மூளையையும் தசையையும் உருவாக்குவதற்கு அதிகமாக பயன்படுத்தப்படுவது ரொட்டியாக அமைகிறது. மாணவர்களே, உடலிற்கு பலத்தையும் வெப்பத்தையும் அளிக்கிறது. வயிறு ரொட்டியை கண்டவுடன் மகிழ்ச்சி அடைகிறதாம். ஆம், நாம் எதுவென்றாலும் ரொட்டியை பார்த்தவுடன் மகிழ்ச்சி அடைவோம் என மாணவர்களே. இந்த உணவு பொருள் அதாவது ரொட்டி எல்லா உணவுகளோடும் சேர்ந்து கொள்ளும். தனித்து சர்க்கரை சாப்பிட்டாலோ அல்லது பால் சாப்பிட்டாலோ வயிறு சச்சரவு செய்யும். ஆனால் ரொட்டியானது எல்லா உணவுப் பொருளுடனும் சேர்ந்து கொண்டு சச்சரவு எதுவும் செய்யாமல் இருக்கும். அரிசி சொல்கிறது பாருங்கள் மாணவர்களே, ரொட்டி தன்னை பற்றி பெருமையாய் பீற்றிக் கொள்கிறதே, என்னிடத்தில் அதைவிட சத்து பொருள் அதிகமாக உண்டு என்று அதற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலும் சிறப்பாக மாவு பொருள் என்னிடம் மிகுதியாக உண்டு. ஆம், ரொட்டி பேசியது அரிசிக்கும் பொறுக்கவில்லை. ரொட்டி தன்னை பெருமையாக பேசி பீற்றிக் கொள்கிறதே, என்னிடத்தில் அதைவிடவும் அதிகமாக மாச்சத்து இருக்கிறது, சத்து இருக்கிறது என்று அதுக்கு தெரிவித்துக் கொள்கிறதாம் அரிசி. சோளம், என்னிடத்திலும் மாவு பொருள் நிறைய இருக்கிறது. இன்னும் சிறப்பு என்னவென்றால் என்னிடம் சர்க்கரையும் கொழுப்பும் அதிகமாக இருக்கின்றன. சோள சர்பத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதில்லை. என்னிடத்தில் எண்ணெயும் இருக்கிறது. அதனால் என்னை உட்கொள்பவர்கள் கொழு கொழு என்று இருப்பார்கள். ஆம், சோளம் சாப்பிடுபவர்கள் கொழு கொழு என்று இருப்பார்களாம். ஏனென்றால் அதில் சர்க்கரை கொழுப்பு போன்றன இருக்கின்றன, எண்ணெய் போன்றன இருக்கின்றன. ரொட்டி அவசரப்படாமல் மெதுவாக மென்று எண்ணெய் உட்கொண்டால் நான் நேர்த்தியாகவும் இனிப்பாகவும் இருப்பதை கண்டுகொள்ளலாம். வாயில் உள்ள உமிழ்நீர் என்னிடமுள்ள மாவு பொருளுடன் கலந்து இனிப்பை பிறப்பிக்கின்றது. ரொட்டியை அவசரமில்லாமல் சாப்பிட்டால் ரொட்டி சிறிது இனிப்பாக இருப்பது போல் தோன்றும். வாயில் உள்ள உமிழ்நீருடன் அந்த மாவு பொருள் கலந்து இனிப்பை உண்டாக்குகின்றதாம். பேரிச்சம்பழம் சொல்கிறது, எங்களிடத்திலும் இனிப்பு நிறைய உண்டு. கொடிமுந்திரி வற்றல், எங்களிடத்திலும் இனிப்பு நிறைய உண்டு. உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு ஏன் சாப்பிடுகிறார்கள் என்று எனக்கு விளங்குவதே இல்லை. மற்ற பொருள்களை விட இதை ஜீரணிப்பதற்கு வயிறு இருமடங்கு அதிகமாய் வேலை செய்ய வேண்டும். அத்துடன் முட்டைக்கோசு முழுவதும் தண்ணீராகத்தான் இருக்கிறது சொல்கிறார்கள் மாணவர்களே. உருளைக்கிழங்கு சொல்கிறது, முட்டைக்கோசை ஏன் சாப்பிடுகிறார்கள்? அது செரிமானம் அடைவதற்கு நாம் பல மடங்காக வேலை செய்ய வேண்டுமாக இருக்கிறது. அதில் அதிகம் இருப்பது தண்ணீராகவும் இருக்கிறது. ஏன் அதனை சாப்பிடுகிறார்கள் என்று கேட்கிறது. அதற்கு முட்டைக்கோசு பதிலளிக்கிறது மாணவர்களை, பாருங்கள், அப்படியா? எவராவது தண்ணீர் இல்லாமல் உயிர் வாழ முடியுமா? என்னை பச்சையாக அப்படியே உண்ண வேண்டும். அல்லது 10-15 நிமிடங்களுக்கு மேற்படாமல் வேக வைத்து சாப்பிடலாம். இப்படி செய்தால் வயிறு அதிகம் உழைக்க தேவையில்லை. இன்னும் எலும்புகள், பற்கள், இரத்தம் முதலியவற்றுக்கு தேவையான உப்பு சத்துக்கள் என்னிடத்தில் மிகுதியாக இருக்கு. உணவு செரிப்பதற்கும் உதவும். சரிநீர் சுரக்க நான் உதவியாக இருக்கிறேன் என்று கூறுகிறது மாணவர்களே இந்த முட்டைக்கோசு. பச்சையாக சாப்பிட வேண்டும். இல்லாவிட்டால் அரைத்தும் வேக வைத்தும், 10-15 நிமிடங்களுக்கு வேக வைத்தும் சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படி சாப்பிட்டால் வயிறு அதிகம் உழைக்க தேவையில்லை. எலும்புகள், பற்கள், இரத்தம் முதலியவற்றுக்கு தேவையான உப்பு சத்து இதிலிருந்து கிடைக்கிறது. உணவு செரிப்பதற்கும் உதவியாக இருக்கிறது. சொறுநீர் சுரக்கவும் நான் உதவியாக இருக்கிறேன் என்று முட்டைக்கோசு சொல்கிறது. மாணவர்களே, உருளைக்கிழங்கு சிரித்துக்கொண்டே, பச்சையாக உண்ணுவதா? முட்டைக்கோசை பச்சையாக உண்ணலாம், எண்ணெய் பச்சையாக யாரும் உண்ண மாட்டார்கள். முட்டைக்கோசுக்கு தண்ணீரில் வேக விருப்பமில்லை, எண்ணெய் வேக வைத்து உண்ணலாம், பொரித்தால் இன்னும் சுவையாக இருப்பேன். ஆம் மாணவர்களே, உருளைக்கிழங்கை பச்சையாக சாப்பிட முடியாதாம், அதனை பொரித்து சாப்பிடலாமாம், இல்லாவிட்டால் அதனை அவித்து சாப்பிடலாம். கீரை சொல்கிறது, நான் ஒரு முக்கியமான அறிக்கை விடுக்க விரும்புகிறேன். சிறுவர் சிறுமியர்களுக்கு பற்கள், எலும்புகள், செரிகருவிகள் முதலானவை ஆரோக்கியமாக அமைய வேண்டுமானால் எண்ணெய் அவர்கள் ஆர்வத்துடன் உண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் கீரையை தவறாமல் உணவில் சேர்த்துக் கொள்பவர்க்கு எங்கு நோயும் வராது. எண்ணெய் போல மற்ற காய்கறும் நிறைய பயன் தரும். ஆமானவர்களை, இப்போது சொல்லுகிறது கீரை எல்லாவற்றிலும் விட நமக்கு சத்து தருவது கீரையாக அமைகிறது. அது ஒரு முக்கிய அறிவிக்கையை விடுக்கிறது. சிறுவர் சிறுமியர்களுக்கு பற்கள், எலும்புகள், செரிகருவிகள் முதலானவை ஆரோக்கியமாக அமைய வேண்டுமானால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் உணவில் கீரையை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது மாணவர்கள். ஆரஞ்சு பழம் அதற்காக சொல்கிறது, பழங்கள் மக்களை நோய் அணுகாமல் தடுத்து காப்பாற்றுகின்றன. அதிலும் எங்களிடம் இவ்விஷயத்தில் நல்ல பெயர் எடுக்கிறது. ஆம், பழங்கள் நோய் அண்டாமல் பாதுகாப்பதாக இருக்கிறது. அதிலும் ஆரஞ்சு பழம் நல்ல பெரிய பெயர் பெற்றதாக இருக்கிறது. கடைசியாக இறுதியாக தக்காளி பழம் பேசுகிறது, நானும் கிச்சிலி போல் மிக நல்லவன், என்னை வாங்குவதற்கு அதிக விலை கொடுக்க வேண்டாம், எங்களை ஏழைகளின் கிச்சிலி என்று அழைப்பார்கள். ஆம் மாணவர்களே, எங்களை ஏழைகளின் கிச்சிலி என்று அழைப்பார்கள். நானும் கிச்சிலி போல் மிக நல்லவன். தக்காளி பழமும் கிச்சிலி என்பது எதை குறிக்கின்றது மாணவர்களே? ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழத்தை போல நல்லவராம், அவரை வாங்குவதற்கு அதிக விலை கொடுக்கவும் வேண்டாமாம், எங்களை வந்து ஏழைகளின் கிச்சிலி என்று கூறுகிறார்களாம் மாணவர்களே. ஆம், இதுவரையில் பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள் என்பவற்றுக்கிடையிலான உரையாடலை பார்த்துவிட்டு வரலாம் மாணவர்களே, பார்த்துவிட்டு வந்தோம். இந்த மேசையில் இருக்கின்ற உணவு பண்டங்கள் எவை என்று பார்க்கலாம் மாணவர்களே. ரொட்டி, சோளம், அரிசி, பேரிச்சம்பழம், வாழைப்பழம், கொடிமுந்திரி பழவற்றல், ஆரஞ்சு பழம், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு, இரட்டை அவரை, தக்காளி பழம், கீரை. உணவு பண்டங்கள் தம்மை பற்றி அறிமுகம் செய்வதிலிருந்து சில முக்கியமான கருத்துக்களை நோக்கலாம் மாணவர்களே. ரொட்டி பஞ்சாப் நாட்டில் கோதுமை பண்ணையில் பிறந்து வளர்ந்தது. ரஷ்யாவின் தென்பகுதி, ஆஸ்திரேலியா கண்டம், வட அமெரிக்கா என்பவற்றிலும் கோதுமை கிடைக்கிறது. ரொட்டி ஏனைய உணவு பண்டங்களைப் போல ஒவ்வாமையை ஏற்படுத்துவதில்லை. அனைத்து உணவுப் பொருட்களையும் இதனுடன் சேர்த்துக் கொள்ளலாம். அரிசி மனித மூளை வளர்ச்சிக்கு அவசியமானது. உடலுக்கு பலம், வெப்பம் என்பன கிடைக்கின்றன. ஆண்டு முழுவதும் வெப்பமும் தண்ணீரும் மிகுதியாக இருக்கும் இடங்களில் செழிப்பாக வளரும். பர்மா, சீனா, ஜப்பான் முதலிய நாடுகளிலும் கிடைக்கிறது. மாப்பொருள் அதிகம் உள்ளடங்கி இருக்கிறது. பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழம் 60 அடி உயரத்திற்கு வளரும். உயரத்தில் குலையாக தொங்கும் இப்பழங்களை தூசிகள் அண்டுவதில்லை. இப்பழங்கள் வளர்ந்து முதிர்ந்து மென்மையும் சிவப்பு நிறமாகவும் மாற்றமடையும். இதனை ஓலை கூடைகளில் வைத்து ஏற்றுமதி செய்யப்படும். இனிமை நிறைந்த பழம் இதுவாகும். வாழைப்பழம். மத்திய பிரதேசத்தில் உள்ள புசாவல் என்ற ஊர் மக்கள் மாவாக அரைத்து ரொட்டி செய்து உண்பார்கள். சிலர் சமைத்து உண்பார்கள். வாழைப்பழம் குறுகிய காலத்திற்கே பழுதடையாது இருக்கும். கொடிமுந்திரி பழவற்றல். இது கொடைக்கானலில் பிறந்தது. திராட்சைப்பழம் முதிர்ச்சி அடைந்ததும் பெரும் தட்டில் வைத்து சூரிய வெப்பத்தில் உலர்த்தி சதுரமான பெட்டிகளில் அடைத்து ஏற்றுமதி செய்யப்படும். நீண்ட காலத்திற்கு பழுதடையாது இருக்கும். மிகவும் இனிமையான சுவையுடையது. ஆரஞ்சு பழம் தமிழ்நாட்டில் கிச்சிலி என்று அழைக்கப்படும். ஆங்கிலேயர்கள் ஆரஞ்சு என்று அழைப்பார்கள். இந்த ஆரஞ்சு ரசம் செய்யப்பட்ட பழம் திண்டுக்கல்லை அடுத்த விருப்பாச்சி மலைகளிலிருந்து கொண்டு வரப்பட்டது. நாகபுரி அசாமில் உள்ள பழங்கள் மிகவும் சுவை மிகுந்தவை. நோய்கள் வராமல் தடுப்பதற்கு உதவுகிறது. உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு முதலில் தோன்றிய இடம் தென் அமெரிக்கா. பிற்காலத்திலேயே இது அனைத்து இடங்களிலும் பயிரிடப்பட்டது. வால்டர் ராலே என்ற ஆங்கிலேயர் கடந்த 300 ஆண்டுகளாக உருளைக்கிழங்கு ஒரு சிறந்த உணவு பண்டம் என்பதை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக சட்டை பொத்தான் துவாரத்தில் இந்த பூவை அறிந்து கொள்வாராம். இதனை வேக வைத்து உணவாக உண்ண முடியும், பொறித்து உணவாக உண்ண முடியும். பொறித்தால் மிகவும் சுவையானது. முட்டைக்கோசு பச்சையாக உண்ண முடியும். 10-15 நிமிடங்களுக்கு மேற்படாமல் வேக வைத்தும் சாப்பிட முடியும். எலும்புகள், பற்கள், இரத்தம் முதலியவற்றிற்கு தேவையான உப்பு சத்துக்கள் இதில் அதிகம் உள்ளது. உணவு செரிப்பதற்கு உதவுவதுடன் செறுநீர் சுரக்கவும் உதவும். கீரை சிறுவர்கள் பற்கள், எலும்புகள், செரிகருவிகள் முதலானவை ஆரோக்கியமாக அமைய அவசியமாக இருக்கிறது. தினமும் கீரை உண்ணுவோருக்கு எந்த நோயுமே ஏற்படாது. தக்காளி குறைந்த விலையில் வாங்க முடியும். இது ஏழைகளின் கிச்சிலி என்று அழைக்கப்படும். இரட்டையவரை இப்பெயர் வழங்கப்படுவதற்கான காரணம் அறியப்படவில்லை. தசையை வளர்க்கும் புரட்சத்து அதிகமாக உண்டு. இரத்தம், மூளை, நரம்பு, தசை முதலியவற்றை புரதம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆம் மாணவர்களே, இதுவரையும் வினோத கனவு என்பது உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். வினோத கனவில் மதிய வேளை உணவு உண்ணும் வேளையில் யாரும் வராமல் இருந்த பொழுது பழங்கள் காய்கறிகளுக்கிடையிலான உணவு பண்டங்களுக்கிடையிலான உரையாடலாக அமைகிறது. உரையாடல் என்றால் ஒருவரோடு இன்னொருவர் கதைப்பது என்று கூறினேன் மாணவர்களே. இதனை மீண்டும் ஒரு தடவை நீங்கள் வாசித்து பாருங்கள். வாசித்து இந்த கேள்விகளுக்கான விடைகளை செய்யுங்கள். இந்த பாடம் விளங்கியிருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடை பெறுவது பி. ஜெகஜீவவதனி, ஐஸ்லபி தமிழ் வித்யாலயத்தைச் சேர்ந்த ஆசிரியை. நன்றி மாணவர்களே.